2023 செப்டம்பர் மாத தெண்டலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் காணாமல் போனவன். வங்க மூலம் பிரமேந்திர மித்ரா. தமிழில் சு கிருஷ்ணமூர்த்தி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மிகவும் மோசமான நாள். குளிர்காலத்தில் மேகங்கள் கவிந்திருக்கும் நாளை போல் எரிச்சலூட்டும் நாள் வேறொன்றும் இருக்க முடியாது. மழையும் பெய்யவில்லை. மேகம் மூடிய வானமும் மங்கிய பூமியும் ஜீவனின்றி கிடந்தன. திடீரென்று சோமேஷ் அங்கு வந்திராவிட்டால் நான் எப்படித்தான் நண்பகல் நேரத்தை கழித்திருப்பேனோ தெரியாது. ஆனால் அன்று சோமேஷும் ஏனோ சுரத்தில்லாமல் இருந்தான். செய்தி பத்திரிகையை ஓரிரு முறை புரட்டி பார்த்துவிட்டு அவனிடம் அதை எரிந்து விட்டு சொன்னேன். ஒரு விஷயம் பார்த்தியா? என்ன? இனி பேப்பரில் காணாம போனவங்களை பற்றி ஒரே சமயத்தில் 7 விளம்பரங்கள். இந்த செய்தியில் எவ்வித ஆர்வமும் காட்டவில்லை சோமேஷ். இயந்திரம் போல் சும்மா சிகரெட் புகையை ஊதி கொண்டிருந்தான். நிசப்தமான அறையில் புகை சுருள் சுருளாக கிளம்பி உயரே போய்கொண்டிருந்தது. மற்றபடி எல்லாம் சலனமற்றிருந்தது. வெளியில் இருந்த சோர்வு எங்கள் மனதிலும் தொற்றி கொண்டு விட்டாற்போல் இருந்தது. இந்த சோர்வு மிக்க சூழ்நிலையை கலைத்து விடுவதற்காகவே நான் பேசத் தொடங்கினேன். இந்த காணாமல் போன விளம்பரங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. முக்கால்வாசி கேஸ் என்ன தெரியுமா? பையன் ராத்திரி சினிமா பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழித்து வீடு திரும்புவான். கொஞ்ச நாளாக இந்த மாதிரி அடிக்கடி செய்வான். சில சமயம் சாப்பிட உட்காரும்போது அப்பா தன் மனைவியிடம் கேட்டிருப்பார், உன் பிள்ளைய காணமே, எங்கே போயிருக்கான்? மனைவி எரிந்து விழுவாள், சும்மா அனுத்தாதீங்க, இந்த மாதிரி பிள்ளை போயிட்டாலே தேவலாம். அப்புறம் பெரிதாக அழுவாள் அவள். அப்பா பல்லை கடித்து கொண்டு பேசினாலும் உள்ளூர தன்னிடம் உள்ள நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துவார். அப்படி போய் தொலைஞ்சா நான் பிழைச்சி போயிடுவேனே. பாரு, கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுவான். இந்த மாதிரி காசு வாங்காமல் சாப்பாடு போடுற ஹோட்டல் வேறு எங்கே கிடைக்கும்? அம்மா இப்பொழுது அழுது கொண்டே சொல்வாள், இந்த நடுக்கிற குளிரில் ராத்திரியில் என்ன செய்கிறானோ, என்ன பண்ணிடுவானோ, பயமாக இருக்கு.
என்ன பயம்?
அப்பா கேலி பேச்சாலேயே அவளுடைய பயத்தை உதறித்தள்ள பார்ப்பார்.
நம் பிள்ளை ஒன்றும் பண்ணிடல. யாராவது ஒரு சிநேகிதன் வீட்டில் மஜாவாக இருப்பான். அசௌகரியம் ஏற்பட்டால் உடனே வந்து சேர்ந்துடுவான்.
அம்மாவின் அழுகை ஓயாது. அவன் எவ்வளவு ரோசக்காரன்னு உங்களுக்கு தெரியுமே. எரிச்சலுடன் எழுந்து போய்விடுவார் அப்பா. மாலையில் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்து நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டதை பார்ப்பார். பையன் வீடு திரும்பவில்லை. அம்மா காரி படுத்த படுக்கையாகி விட்டிருப்பாள்.
என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? இதை விட வனவாசம் மேல்
என்று எரிந்து விழுந்துவிட்டு அப்பா நேரே செய்தி பத்திரிகை ஆஃபீஸுக்கு போய்விடுவார்.
பத்திரிகை ஆஃபீஸ் என்பது ஒரு சிக்கலான விஷயம். அங்கே எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம்.
அப்பா ஒன்றும் புரியாமல் சற்று நேரம் இங்கும் அங்கும் அலைந்துவிட்டு கடைசியில் ஒரு அறையில் நுழைந்து சாதுவாக தென்படும் ஒருவரை கேட்க துணிவு கொள்வார்.
உங்கள் பேப்பரில் அதாவது ஒரு செய்தி வெளியிடணும்.
அந்த மனிதர் தலையை நிமிர்த்தி கேலியாக பேசுவார்.
செய்தியா? ஏன், நாங்கள் போடுற செய்தியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள் இவ்வளவு நாளாக ராம நாடகமாக பிரசிச்சிட்ருக்கோம்.
பையனின் கெஞ்சல் தாங்காமல் அம்மா தான் திருட்டுத்தனமாக சேர்த்து வைத்திருக்கும் சிறுவாட்டு பணத்திலிருந்து கொஞ்சம் பணம் கொடுத்திருக்கிறாள் அவனுக்கு. ஆகையால் பொய் பேச துணியாமல் கணவனின் குற்றச்சாட்டை பொறுத்து கொள்கிறாள். அப்பா சொல்லி கொண்டு போகிறார்,
இருட்டி இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வர முடியல பெரியவருக்கு. போன தடவை தான் பெரிய தயவு பண்ணி பரீட்சையில் ஃபெயிலானார். இந்த தடவையும் என்ன செய்ய போகிறாருன்னு நல்லா புரியுது. என் காசெல்லாம் அவருக்கு ஓட்டாஞ்சலி தானே, அதனால் நவாபு இஷ்டம் போல் செலவு செய்கிறார். விரட்டி விட போகிறேன், இந்த தடவை நிச்சயம் விரட்டி விட்டுட போகிறேன்.
இந்த ஆர்ப்பாட்டத்தோடு விஷயம் முடிந்திருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்து விட்டான் அருமை பிள்ளை. அப்பா இப்போது சும்மா இருக்க முடியாது. தன் கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காவது அவர் ஏதாவது சொல்லத்தான் வேண்டும். ஆகவே அவர் கத்துகிறார்,
இந்த மாதிரி புள்ள எனக்கு வேணாம், நீ வெளியே போ. ரோசக்கார பிள்ளை அப்பாவின் இந்த ஆணையை கடைப்பிடிக்க முற்படுகிறான். எந்த பக்கம் சமாளிப்பது என்று தெரியாமல் தவிக்கும் அம்மா வேதனையோடு சொல்கிறாள், சோறு திங்கிற சமயத்திலேயே இப்படியெல்லாம் சொல்றீங்க, அப்புறம் சொல்லக்கூடாதா? அப்பா மனைவி மேல் எரிந்து விடுகிறார். நீ செல்லம் கொடுத்து தான் இவன் இப்படி குட்டிச்சவரா போயிட்டான். அம்மா புடவை தலைப்பால் கண்களை துடைத்து கொள்கிறாள். பையன் வெளியேறி விடுகிறான். மறுநாள் ஒரே களேபரம். அம்மா முதல் நாளிரவிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை. இன்றும் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மாட்டாள் போல் இருக்கிறது. அப்பாவும் இரவு முழுவதும் தூங்கவில்லை. ஆனால் இதை ஒப்புக்கொள்ள கூச்சமாய் இருக்கிறது அவருக்கு. செய்தி பத்திரிகை ஆபீஸில் அந்த மனிதரின் கேலி பேச்சை கேட்டு திகைத்து போய் இங்கும் அங்கும் பார்க்கிறார். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மனிதர் பார்ப்பதற்கு சற்று முரடராக காணப்பட்டார். ஆனால் அவர்தான் அனுதாபத்துடன், பாவம் இவர் ஏதோ கேட்கிறார், நீ ஏன் இப்படி பேசுற இவர்கிட்ட, உட்காருங்க சார் என்று சொல்கிறார். அப்பா தயக்கத்தோடு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்த பின் அந்த மனிதர் கேட்கிறார், என்ன செய்தி சொல்லுங்க. செய்தி ஒன்றும் இல்லை, ஒரு விளம்பரம். விளம்பரமா? எந்த மாதிரி விளம்பரம்? எவ்வளோ இடம் வேணும்? காப்பி கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க, விளம்பரம் இல்லை. பாருங்க, என் பையன் வீட்டிலேருந்து ஓடி போயிட்டான். அவர் பேசி முடிப்பதற்குள் அந்த மனிதர் புரிஞ்சது, காணாமல் போன கேஸ் தானே, என்ன விளம்பரம் தரப்போறீங்க, அங்கே அடையாள வர்ணனையா இல்லை திரும்பவான்னு வேண்டுகோளா என்று கேட்கிறார். அப்பாவுக்கு இப்போதுதான் கொஞ்சம் தெளிவு ஏற்படுகிறது. வேண்டுகோள்தான், அவனோட அம்மா அழுதுகிட்டே இருக்கா. புரியுது புரியுது, கோவிச்சுக்கிட்டு போயிட்டானாக்கும். அந்த மனிதர் அப்பாவிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து விட்டு சொல்கிறார், எழுதி கொடுங்க. எழுதியா? அவருடைய குழப்பத்தை கண்டு பத்திரிகைக்காரருக்கு அனுதாபம் ஏற்படுகிறது. சரி, நாங்களே எழுதிக்கிறோம், நீங்கள் பேர் விலாசம் மட்டும் எழுதி கொடுங்க என்று சொல்கிறார். பெயர் விலாசத்தை எழுதி கொடுத்து விட்டு புறப்படும் போது அப்பா வேண்டிக் கொள்கிறார், கொஞ்சம் நல்லா எழுதுங்க, இவனோட அம்மா நேற்றுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கலை. அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம், நாங்கள் எழுதின விளம்பரத்தை படிச்சுட்டு உங்கள் பையன் அழுது தீர்த்துட போகிறான், உங்களுக்கு கவலையே வேணாம். சற்று மனம் தேறி வீடு திரும்புகிறார் அப்பா. ஆனால் விளம்பரம் வெளியாகும் முன்னரே வீடு திரும்பி விடுகிறான் பையன். வீட்டில் தங்கிட அல்ல, தனக்கு தேவையான சில புத்தகங்களை எடுத்து கொண்டு போகத்தான். இப்போது அம்மாவுக்கு வந்ததே கோபம். போகிறதுனா போய்க்கோயே, குளத்தை கெடுக்க வந்த கோடாளி காம்பு, ஒரு பிள்ளையும் அப்பா கிட்ட திட்டு வாங்கறதில்ல, நீ தான் ஒரு மகாத்மாவா பிறந்துட்ட, அவர் நேற்று ராத்திரி பூரா இமய மூடலை, தெரியுமா உனக்கு, கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவர் மூஞ்சி எப்படி ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வா, கோவிச்சுக்கிட்டு போகிறாராம் பெரிய மனுஷர். அப்பா வீட்டுக்குள் நுழைந்தவாறு மனைவியை அடக்குகிறார், ஏன் திட்டிக்கிட்டு இருக்க, விட்டு தள்ளு. இப்போது அம்மா புரிந்து தள்ளுகிறாள், நீங்கள் சும்மா இருங்க, இவ்வளவு செல்ல ஆகாது, ஏதோ நாலு திட்டு கேட்டது பொருட்களையா வீட்டை விட்டு போயிடுவாராம். என்ன திமிரு, பெரும்பாலான காணாமல் போன விளம்பரங்களின் வரலாறு இதுதான் என்று சொல்லி முடித்தேன் நான். இதற்குள் சோமேஷின் சிகரெட் தீர்ந்து விட்டது. அவன் இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று தோன்றவில்லை, சற்றே அசையக்கூட இல்லை அவன். நான் எரிச்சல் அடைந்து, உனக்கு என்ன ஆச்சு சொல்லு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ உம்முன்னு உட்கார்ந்துருக்கிய. சோமேஷ் பதிலொன்றும் சொல்லாமல் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தன் கையில் இருந்த சிகரெட் துண்டை எரிந்தான். பிறகு, இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு பின்னாலே பல உண்மையான சோக நிகழ்ச்சிகளும் இருக்கு தெரியுமா என்று சொன்னான். நான் இல்லைன்னு சொல்லலை, சில சமயம் ஓடி போனவன் திரும்பி வர்றதில்லை. சோமேஷ் சிரித்து கொண்டு சொன்னான், நான் அதை சொல்லலை, திரும்பி வந்ததே ஒரு சோக நிகழ்ச்சியாக ஆன கதை ஒன்று எனக்கு தெரியும். அப்படின்னா கேளு சொல்கிறேன். வெளியே மறுபடி மழை தொடங்கிவிட்டது. ஜன்னலின் கண்ணாடி கதவு வழியே தெருவும் வீடுகளும் மங்களாக தெரிகின்றன. நாங்கள் இருவரும் உலகத்திலிருந்தே விலகி போய்விட்ட மாதிரி ஓர் உணர்வு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தி பத்திரிகையில் நாள் கணக்கில் ஒரு விளம்பரம் வந்துக்கிட்டு இருந்தது. அது வெறும் விளம்பரம் இல்லை, ஒரு முழு வரலாறு. அந்த விளம்பரங்களையெல்லாம் வரிசையாக படிச்சுக்கிட்டு வந்தா ஒரு முழு கதை தெரிய வரும். அச்சடித்த எழுத்திலே காது கொடுத்து கேட்டால் உண்மையிலேயே வேதனை ஒலி கேட்கும். தொடக்கத்தில் அந்த விளம்பரத்தில் ஒரு தாய் தன் காணாமல் போன பிள்ளையை திரும்பி வர சொல்லி கெஞ்சரா. அதன் மொழியிலே தெளிவில்லை, வேகமில்லை, ஆனால் அதுக்குள்ளே துணித்த வேதனையை அதை படித்தவங்க தான் உணர முடியும். அதுக்கப்புறம் அந்த விளம்பரங்களிலே தாயோட அந்த சோக அழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போச்சு. அப்புறம் அந்த விளம்பரங்களிலே தந்தையோட உணர்ச்சிகரமான ஆனால் கூடவே நிதானமான வேண்டுகோள், சோபன் திரும்பி வா, உன் அம்மா படுத்த படுக்கையாயிருக்கிறாள், உனக்கு கொஞ்சமும் கடமை உணர்வு இல்லையா. விளம்பரங்கள் இதன் பிறகும் தொடர்ந்தன. தந்தையின் சோகச்சுமையால் கனத்தாற் போன்ற தொண்டையில் அடைத்து கொண்டாற்போன்ற விளம்பர வாசகங்கள், சோபன் இப்போது நீ திரும்பி வராவிட்டால் அம்மாவை உயிருடன் பார்க்க முடியாது. இதிலும் சோபனின் மனம் இழகவில்லை போலும். விளம்பரங்கள் தொடர்ந்தன, ஆனால் தந்தையால் இன்னும் தாக்கு பிடிக்க முடியாது போல் இருந்தது. இப்போது வெளியான விளம்பரங்களில் உருக்கமான கெஞ்சல், நம்பிக்கை இழப்பு. சோபன், நாங்கள் எப்படி உயிர் வாழ்கிறோம் என்று உனக்கு தெரியாது, உடனே வா, இனியும் எங்களை துன்புறுத்தாதே. விளம்பரங்கள் ஓலங்களாக மாறிவிட்டன. சிறிது காலத்துக்கு பின் அவற்றின் தன்மை முற்றிலும் மாறியது. ஒரு சாதாரண அறிவிப்பு. இந்த வயதுள்ள இந்த மாதிரி தோற்றமுள்ள பையனை ஒரு வருடமாக காணவில்லை, கண்டுபிடிப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். பின்வந்த விளம்பரங்களில் பரிசு தொகை படிப்படியாக உயர்ந்தது. 16-17 வயது பையன், இரட்டை நாடி உடம்பு, அடையாளம் வலது காது கரையில் ஒரு பெரிய மச்சம். அவன் உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானா என்பதை தெரிவித்தால் சன்மானம் அளிக்கப்படும். சோமேஷ் சற்று நேரம் பேசாமல் இருந்தான். மழைச்சாரல் பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் முற்றிலும் மங்கலாகிவிட்டன. அறைக்குள் குளிர தொடங்கிவிட்டது. கம்பளியை எடுத்துக்கொண்டால் தேவலை என்று தோன்றியது. சரி, இதெல்லாம் விளம்பரம் சொல்ற கதை, நிஜமா என்ன நடந்தது என்று கேட்டேன். சோபனே, எனக்கு தெரியும், அவன் ஏதோ ரொம்ப கோபத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான்னு நினைக்காத. வீட்டை விட்டு ஓடி போகிறதுங்கிறது அவனுக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஏதோ ஒரு சின்ன காரணம் இருந்தால் போதும். உலகத்திலே ஒரு சில பேர் இயற்கையாகவே விட்டேத்தியாக இருக்காங்க. அவங்க உண்மையிலே கல்லஞ்சக்காரங்க இல்லை. அவங்க நெஞ்சில் எண்ணெய் தடவினாப்பில் இருக்கும். எதிலேயும் அவங்களுக்கு பிடிப்பு பாசம் இருக்காது. உனக்கு இதை கேட்க ஆச்சரியமாக இருக்கலாம். விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் அதையெல்லாம் கவனமாக படிக்கலை. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விளம்பரம் அவன் கண்ணில் பட்டிருக்கோம், அவன் அதை படிச்சுட்டு அப்புறம் மறந்து போயிட்டான். வீடு வாசலை விட்டுட்டு வெளியுலகத்தில் காலம் கழிக்கிறதுனா எவ்வளவு அசௌகரியங்கள் இருக்கும். அதையெல்லாம் அசௌகரியமாகவே கருதலாவான். அதிலே தான் அவன் சுதந்திர உணர்வையை அனுபவித்தான். மற்றவங்க அவனை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவன் தன்னை ஒரு சின்ன குடும்பத்தோட செல்லப்பிள்ளையா நினச்சிக்கலை. ஆனால் திடீரென்று ஒரு நாள் விளம்பரங்கள் நின்று போன போது அவன் மனசு கூட சஞ்சலப்பட்டது. விளம்பரங்கள் நின்று போனது கூட ஒரு விசித்திரமான விதத்தில்தான். அவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்க குறைஞ்சு நின்று போகலை. திடீர்னு ஒரு நாள் ஒரு விபத்தை அறிவிச்சிட்டு விளம்பரம் நின்று போச்சு. சோபன், இனி உன்னால் உன் அம்மாவை பார்க்க முடியாது, அவள் இன்னும் உன் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாள். இதுதான் கடைசி விளம்பரம். இதுக்குள்ளே 2 வருஷம் ஆயிட்டது. திடீர்னு ஒரு நாள் சோபன் தன் ஊருக்கு போனான். அவன் நடந்து கொண்ட மாதிரியிலேருந்து நீ அவனோட சுபாவத்தை ஓரளவு புரிஞ்சுக்கலாம். அவன் தான் வர்ற விஷயத்தை முன்கூட்டி தெரிவிக்கலை. அவன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொன்னாலும் போதாது. பழைய காலத்து ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவன் அவன். அந்த குடும்பத்து பெருமையும் சொத்தும் ரொம்ப தேய்ஞ்சு போயிருந்தாலும் இன்னும் நிறையவே மிஞ்சியிருந்தது. அது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு சோபன்தான். அந்த 2 வருஷ காலத்தில் சோபன் எவ்வளவோ அசௌகரியங்களுக்கு கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் அவற்றை அவன் பொருட்படுத்தலை. ஆனால் அவற்றாலே அவன் மேலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. வெளித்தோட்டத்திலே ரொம்ப மாறி போயிருந்தான் அவன். இருந்தாலும் ஜமீன் சிப்பந்திகள் தன்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவன் தன் ஊர் போய் சேர்ந்ததும் நேரே தன் மாளிகைக்குள் நுழைய போனான். நாய் அதாவது ஜமீனின் நீண்டகால மேனேஜர் அவனை இடைமறித்து கேட்டார், யாரை பார்க்கணும்? சோபன் சிரித்தவாறே சொன்னான், வீட்டுக்குள்ளே போகணும். நாய் அவனை சற்று நேரம் உற்று பார்த்துவிட்டு புன்சிரிப்புடன் சொன்னார், ஓ, உள்ளே நுழைய ஏன் இவ்வளவு அவசரம்? கொஞ்ச நேரம் வெளியறையில் இழப்பாறி விட்டு போங்களேன். சோபன் ஆச்சரியத்துடன் கேட்டான், நாய் உங்களுக்கு என்ன வந்தது? எனக்கு ஒன்றும் ஆகலையே. அம்மா சௌக்கியமாக இருக்காங்களா? சோபனின் குரலில் அக்கறை துணித்தது. நாய் முன்போலவே விசித்திர புன்னகையுடன், நல்லா தான் இருக்காங்க, வாங்க என்னோட. சோபன், உள்ளேயே போகலாமா என்றான். நாய்ப் சற்று கடுமையான குரலில், அதெல்லாம் முடியாது, என்னோட வாங்க என்றார். சோபன் ஒன்றும் புரியாமல் நாய்ப்புடன் வெளியறைக்கு வந்தான். இந்த 2 வருஷத்தில் அங்கே சில மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன. அவர்களோட பழைய குமாஸ்தாவை காணோம். 2 புதிய குமாஸ்தாக்கள் கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பழைய பொக்கிஷதார் கிழவரே இன்னும் இருந்ததை பார்த்து கொஞ்சம் தெம்பு வந்தது சோபனுக்கு. நாயப் அவனை ஒரு நாற்காலியில் உட்கார சொல்லிவிட்டு பொக்கிஷதார் கிட்ட, இவருக்கு உள்ளே போகணுமாம் என்றார். நாயப்போட குரல் ஒரு மாதிரியாக இருந்தது. பொக்கிஷதார் தன் மூக்கு கண்ணாடியை விரலாலே மூக்கு மேல் தூக்கிவிட்டு கொண்டு அவனை உற்று பார்த்து விட்டு, இன்னைக்கு தான் வந்தாராக்கும் என்று சொன்னார். ஆமாம், இப்பத்தான். சோபன் பொறுமை எழுந்து போய், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தெளிவா சொல்லுங்களேன். அம்மாவுக்கு என்னவாவது ஆயிடுச்சா? அப்பா எப்படி இருக்காங்க? அங்கிருந்த எல்லாரின் பார்வையும் அவன் மேலே நிலைத்திருந்தது. எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் நாயப் சொன்னார், அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது. சோபனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் பார்க்க முடியாது? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? நான் உள்ளே போயிறேன். சோபன் எழுந்தான். உடனே நாயப்பும் எழுந்திருந்து வாசல் பக்கம் போய் அமைதியாக சொன்னார், இதோ பாருங்க, அனாவசியமாக தகராறு பண்ணாதீங்க, அதனால் பிரயோசனம் இல்லை. அப்போது தான் சோபனுக்கு ஒரு பயங்கர உண்மை புரிஞ்சுது. அவன் ஆச்சரியமும் பயமுமாக கேட்டான், உங்களுக்கு என்ன தெரியலையா? எல்லாரும் மௌனம். நான் தான் சோபன், நான் சோபன்தான்னு உங்களுக்கு தெரியலையா? இப்போது நீங்கள் கொஞ்சம் இருங்க, இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்து அறைக்கு போனார். அங்கே ஒரு மேஜை டிராயரை திறந்து எதையோ எடுத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார். சோபனோட பழைய போட்டோ தான் அது. அது சாதாரண ஃபோட்டோ, கொஞ்சம் பழிப்பேறி மங்கி போயிருந்தது. இந்த பையனை தெரியுமா என்று கேட்டார். சோபன் ஆச்சரியத்துடன் சொன்னான், இது என் ஃபோட்டோ தான், நீங்களே ஒப்பிட்டு பாருங்களேன். சே, இதை பொறுக்க முடியலையே. அவன் தலைமுடியை கையால் பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். நாயப் அவன்கிட்டே உட்கார்ந்து கொண்டு சொன்னார், பாருங்க, நான் சொல்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்குது, வாஸ்தவம்தான். ஆனால் இதுக்கு முன்னால் வந்த 2 பேருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவோட ஒற்றுமை இருந்தது, அவங்க உடம்புலேயும் மச்சம் இருந்தது. இப்படி வர்றவங்களோட தகராறு செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு, அதனால் நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் இப்போவே இங்கேருந்து போயிடுங்க. சோபன் திகைத்து போய் அங்கிருந்த மற்றவர்களை பார்த்தான். அவர்களுடைய பார்வையில் அவனிடம் நம்பிக்கையின்மை தெரிந்தது. அவன் கெஞ்சும் குரலே சொன்னான், நீங்கள் என்னை நம்ப மாட்டேங்கிறீங்க, என்னை ஒரு தடவை என் அப்பா அம்மாவை பார்க்க விடுங்க. சோர்வோடு கையை அசைத்தார் நாயப். அப்படின்னா கேட்டுக்கங்க, 7 நாள் முன்னால் சோபன் செத்து போயிட்டதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. சோபனால் அந்த நிலையிலும் சிரிக்காமல் இருக்க முடியல. எப்படி செத்து போனான் என்று அவன் கேட்டான். அவன் குரலே ஒலித்த கேலியை பொருட்படுத்தாமல் நாயப் பதில் சொன்னார், ஒரு சாலை விபத்தில் கார் ஏறி செத்து போயிட்டானா? விபத்து நடந்த இடத்துல அவனை யாரும் அடையாளம் காணலை. ஆனால் அங்கே அந்த சமயத்தில் இருந்த சில பேர் பத்திரிகையில் எங்கள் விளம்பரத்தை பார்த்து எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. ஆஸ்பத்திரியிலையும் நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டரோட வர்ணனை சோபனோட அங்கு அடையாளத்தோட ஒத்துருக்கு. சோபன் இப்போது என்ன செஞ்சிருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமயத்தில் அவன் தன்னோட அப்பா வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர்றதை பார்த்தான். அவன் இலக்கியம் படித்தவன் தான், இருந்தாலும் ஒரு மனிதனை புயலால் முறிந்த ஒரு மரத்தோடு ஒப்பிட முடியும்னு அவனுக்கு அவரை பார்க்கறதுக்கு முன்னாலே தோணினதில்லை. அவருக்கு ஏற்பட்டிருந்த சோகத்தோட பாதிப்பு அவரோட நடையில் கூட தெரிஞ்சுது. மற்றவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே சோபன் அறைக்கு வெளியே ஓடினான். மற்றவங்க அவனுக்கு பின்னாலே ஓடி வந்தாங்க. அதுக்குள்ளே அவன் தான் அப்பா கிட்டே போய் சேர்ந்துட்டான். அப்பா, கிழவர் திடுக்கிட்டு நின்றார். அவரது முகத்தில் காணப்பட்ட வேதனை திகைப்பு அவனோட நெஞ்சை குத்தியது. அப்பா, என்ன அடையாளம் தெரியுதா? கிழவர் தடுமாற்றத்தோடு இன்னொரு அடி வைத்து விட்டு பிறகு மறுபடி நின்றார். அவரோட கிழடு தட்டின முகத்தை தீவிர உணர்ச்சி வேகம் மேலும் கிடைத்து விட்டது. இதுக்குள்ளே நாயப் குமாஸ்தா எல்லாரும் அங்கே வந்து விட்டாங்க. கிழவனார் நடுங்கிற கையை தூக்கி நடுங்கிற குரல்ல யாருன்னு கேட்டார். நாயப் சோபனோட தோள் மேலே கையை அழுத்தமாக வச்சுக்கிட்டு, ஒருத்தரும் இல்லை, அந்த தடவை மாதிரி இப்போ மறுபடியும், இதோட மூணு தடவை ஆயிடுச்சு என்றார். ஒரு குமாஸ்தா சொன்னான், நாங்கள் வரவிடலை, இவன் திமிரிக்கிட்டு ஓடி வந்துட்டான். கிழவர் அவனை இடைமறித்து, ஒன்றும் சொல்ல வேணாம், போக விடுன்னு சொன்னார். பிறகு சோபனை பரிதாபமாக பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினார். திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தான் சோபன். நாயப் அவன்கிட்ட ஏதோ சொன்னார். அவன் அதை காதிலே போட்டுக்கல. அவன் எப்போ வெளிப்பக்கத்து அறைக்கு வந்தான்னு அவனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழித்து அவனோட திகைப்பு ஒரு வழியாக குறைஞ்சிது. வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வேலைக்காரன் வந்து நாயப் கிட்ட என்னவோ சொன்னான். நாயப் சோபன்கிட்ட ஏதோ சொன்னார். முதல்ல அவனுக்கு ஒன்றும் புரியலை, அப்புறம் புரிஞ்சுது. நாயப் கையில் ஒரு கட்டு கரன்சி நோட்டு. அவர் குரலில் கெஞ்சல். சோபனிடம் ஏதோ உதவி கேட்குறார். நீங்கள் ஒரு உதவி பண்ணணும், ராணியம்மா சாக கிடக்கிறாங்க, பிள்ளை செத்து போன செய்தி தெரியாது அவருக்கு. எப்படியும் பிள்ளைய பார்க்கலாம்ங்கிற நம்பிக்கையில் உசுரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களோட காணாமல் போன பிள்ளை மாதிரி அவங்களுக்கு முன்னால் போய் நில்லுங்க. இப்போ இருக்கிற நிலையில் அவங்களுக்கு நெசம் போலி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. நெசமாகவே உங்களுக்கும் காணாமல் போன பிள்ளைக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. சாக போகிறவங்களுக்கு இந்த ஆறுதலையாவது கொடுக்கும்படி ராஜா பகதூர் உங்களை கேட்டுக்கிறார். இதனாலே உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. இதை சொல்லிவிட்ட நாயப் அவன் கையிலே நோட்டுக்கட்டை திணிச்சார். சோமேஷ் மௌனமானான். சிறிது நேரம் வரை வெளியே மழை பெய்யும் அரவம் தவிர வேறு ஒலி இல்லை. நான் கடைசியில் சொன்னேன், சோமேஷ் உன் காதுக்கு பக்கத்திலே ஒரு மச்சம் இருக்கே. சோமேஷ் சிரித்து கொண்டு சொன்னான், அதனால்தான் கதை கட்டுறது சுலபமாய் இருந்தது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அந்த குளிர்காலத்தின் மேகம் கவிந்த இயற்கைக்கு மாறாக இருட்டி போய்விட்ட பிற்பகல் நேரத்தில் அவனுடைய சிரிப்பு பேச்சை நம்ப தோன்றவில்லை எனக்கு. நன்றி. வங்கச் சிறுகதைகள் தொகுப்பு அருண்குமார் மகோபாத்யாய். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.